நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சைல்டுஹுட் அக்ரெஷன். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன காரணம் அப்படின்னு கூட தெரியாது. ஏன் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, எதனால் இப்படி அப்படிங்கிறத பற்றி, அதாவது இந்த சைல்டுஹுட் அக்ரெஷனுக்கு உண்டான காரணங்கள் என்ன, சூழ்நிலைகள் வந்து அவங்களை அந்த இதை ட்ரிகர் பண்ணுது, புற சூழ்நிலை அப்புறம் உள்ளுக்குள்ள உள்ள சூழ்நிலை, அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்களா. அதை பற்றி பேசுகிறதுக்காக உளவியலாளர் பார்வதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த சைல்டுஹுட் அக்ரெஷன் அப்படிங்கும்போது சில இது தெரியும், சில இது குழந்தைகளுக்கு கிடைக்காது, அது கூட ஒரு வன்முறையாக மாறலாம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் மாறலாம், இது கூட இல்லை, தெரியாத காரணங்கள் கூட இருக்குது. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் சரி, ஒரு 10 வயசு அப்படிங்கும்போது அதுக்கு முன்னால் அந்த 10 வருஷம் அவங்க வாழ்வில் நடைபெற்ற சில கசப்பான சம்பவங்கள் அதெல்லாம் கூட இதில் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட், நீங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
வணக்கம். சைல்டுஹுட் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அக்ரெஷன் அப்படின்னா என்னன்னா பிடிவாதம். பொதுவாக குழந்தைங்க வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க, பட் கொஞ்ச நேரத்தில் நம்மனால அவங்கள சரிப்படுத்த முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியோ, அல்லது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ரிவார்டு கொடுத்து, சொன்ன பேச்சை கேட்டால் ஒரு சின்ன பரிசு கொடுத்து, அல்லது சொன்ன பேச்சை கேட்காம இருந்தால் ஒரு சின்ன தண்டனை கொடுத்து புரிய வைக்க முடியும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சில குழந்தைகள் இருக்குது, அதாவது என்ன நம்ம சொன்னாலும் அதை காதலியே வாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிடிவாதம். பிடிவாதத்தில் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இழக்கிறது, தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிற அந்த நிலையே இல்லாமல் போகிறது, தனக்கும் மற்றவங்களுக்கும் எந்த முறையிலையாவது ஒரு ஆபத்து விளைவிக்கிறது வந்து அக்ரெஷன் சொல்லுவோம். அது ஒரு பிடிவாதத்துக்கும் அக்ரெஷனுக்கும் ஒரு அதிகப்படியான பிடிவாதம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அக்ரெஷன் ஆயிடுது. ஸோ இந்த அக்ரெஷனோட சிம்டம் வந்து சின்ன வயசுலேயே, தட் இஸ் ஒரு 1 வயசு குழந்தையிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து கோபம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த பேரண்ட்டு அப்சர்வ் பண்ணி கேர்ஃபுல்லாக கவனித்து அதை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாலும் அந்த பிடிவாத குணத்தை அந்த குழந்தை மாற்றிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தை வந்து இந்த சைல்டுஹுட் அக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம்.
இப்போ இந்த அக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து அடுத்த குழந்தைகளை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, சில குழந்தைகள் தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குவாங்க. ஒரு சின்ன வகையில் பார்த்தீங்கன்னா மேசோகிசம்னு கூட சொல்லிக்கலாம். என்ன மாதிரி இது வெளிப்படும், எத்தனை வகைப்படும், அதை பற்றி சொல்லுங்களேன். சைல்டுஹுட் அப்படின்னா நம்ம ஒரு 18 இயர்ஸ் இல்லையா, அதில் கூட டிஃப்ரெண்ட் அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டருங்கும் போது ஒவ்வொரு விதத்தில் அது வெளிப்படும். இப்போ புதுசாக நம்ம வந்து சைபர் புல்லிங்ன்ட்டு இது பண்ணுறோம், டெக்னாலஜி வந்து வளர வளர இது மாதிரி விஷயங்கள், இந்த அக்ரெஷனும் வந்து மாறுபடுது வேறுபடுது குழந்தைகளுக்கு. அதை பற்றி சொல்லுங்க.
இந்த அக்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது சைல்டுஹுட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இந்த சைல்டுஹுட்டில் அந்த குழந்தைங்க என்ன பழகிறாங்களோ அது அதோடைய செகண்ட் கேரக்டராக மாறுது. ஸோ அதே தான் அது பெருசானதுக்கப்புறம் அந்த விளைவு வந்து வெளிப்படுது. ஸோ நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கலாம். முதல் ஸ்டேஜ் நம்ம பார்க்கறது வந்து 0 to 6 இயர்ஸ், அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயது வரைக்கும். இந்த குழந்தைங்க கிட்ட வந்து அக்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வெர்பல் ஸ்கில்ஸ், அதாவது பேச்சுத்தன்மை இந்த குழந்தைங்க கிட்ட இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கு. ஸோ அதை மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அதனால எடுத்து வெளிப்படையா அம்மா அப்பா கிட்ட பேச முடியல, சொல்ல முடியல. ஆனா அதே நேரம் பெரியவங்களாலேயும் அதை சரியா புரிஞ்சிக்கவும் முடியல. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மேட்ச் ஆகாதனால அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பிடிவாத குணத்தினாலோ அல்லது அழுதோ அல்லது சிப்லிங் ரைவல்ரி, அதுக்கு ஒரு அண்ணனோ தங்கச்சியோ கூட பிறந்தவங்க இருந்தா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியோ தன்னுடைய அட்டென்ஷனை ஈர்க்க பார்க்கும், அதே மாதிரி தன்னுடைய காரியத்தை அது சாதிச்சுக்க பார்க்கும். ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸ் 1, 0 to 6 இயர்ஸ். இந்த இடத்துல வந்து சிப்லிங் ரைவல்ரி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தங்கையோ அல்லது ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த குழந்தை வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிரும் சைக்கலாஜிக்கலி. இன்னொரு ஒரு குழந்தை நம்ம வீட்டில் வரப்போகுதுன்னு தெரியும் போது பெரிய குழந்தை ரெஸ்ட்லெஸ் ஆயிரும், ஏன்னா நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு யாரோ வராங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து அந்த செகண்ட் சைல்டு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பழக்கம் இந்தியாவில் இல்லை. நானும் என் கணவரும் முடிவு பண்ணா இரண்டாவது குழந்தையை நாங்க பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர, இதுல வந்து மூணாவதா என்னுடைய ஒரு எல்டர் குழந்தையோடைய சைக்காலஜி இருக்குங்கறத நம்ம உணர மறுக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், நல்லவேளை பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இல்லாம அந்த குழந்தைய வந்து மென்டலி ரெடி பண்ணணும். அதாவது உங்க கூட லைஃப் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போகுது அப்படின்னு அந்த எல்டர் சிப்லிங்க்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அந்த நேரம் தான் ஒரு கவுன்சிலர் உண்மையிலேயே தேவைப்படுறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இன்னமும் இந்தியாவில் இல்லை. ஸோ அது மெதுவா இந்த அவேர்னஸை நம்ம கொண்டுட்டு வரணும்.
டாக்டர், இப்போ நீங்க சொல்றீங்க குழந்தைகளை வந்து ஓரியன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை இல்லையா? அதாவது கூட்டு குடும்பமா இருந்தது, அந்த பெரிய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வந்து பெரியவங்க இருந்தாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தை பெரியமா பெரியப்பா எல்லாம் இருந்தாங்க. இப்ப இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது ஒண்ணு சிதஞ்சி போனதுனாலதான் இந்த மாதிரி ஒரு அக்ரெஷனுக்குலாம் கூட காரணமா இருக்கலாம்.
கண்டிப்பா இந்த அக்ரெஷனுக்கு வந்து கூட்டு குடும்பம் மூணு ஃபேக்டர் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒண்ணு வந்து கூட்டு குடும்பமா இருக்கும் போது இந்த அக்ரெஷன் இல்லாமலே இருந்தது. ஏன்னு கேட்டீங்கனாக்கா, இது வந்து எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அப்படின்னு இல்லாம சித்தி பெரியமா, நிறைய வீட்டுல வந்து சித்தி பாட்டி பெரியமா பெரியப்பா அப்படின்னு வாழற குடும்பத்துல வந்து பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அம்மாவே அம்மான்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி சித்தி பெரியமான்னு கூப்பிட்டாலும் பேர் சொல்லி அம்மா அப்படின்னு கூப்பிடும், சின்னம்மா பெரியம்மா அப்படின்னு கூப்பிடறனால நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு அம்மா, நம்ம வீட்டுல கூட இருக்கிற எல்லாருமே நமக்கு அண்ணன் தங்கச்சி, அந்த ஃபீல் இருந்தது. இப்ப வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு ஆயிடுச்சு. சின்ன குடும்பம், வெறும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை அப்படிங்கிருக்கும் போது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுங்கிற ஃபீலிங் போய் இது எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரசண்டா இன்னொரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம அது நம்மளுடைய நிலையத்துல ஆல்ரெடி பாத்திருக்கோம். சிங்கிள் பேரண்ட் அதாவது ஒரு தாய் தனியா ஒரு இரண்டு குழந்தைகளை வளர்ப்பதும், தந்தை தனியாக வளர்ப்பதும், அல்லது தாயும் தந்தையும் டிவோர்ஸ் ஆகி இந்த குழந்தைங்க வளருதும், இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அக்ரெஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ சொன்ன மாதிரி இந்த தம்பி தங்கச்சி பிறக்கறதுக்கு முன்னாடி அந்த பெரிய குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நபர் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு குழந்தை புதுசாக வரப்போதும் வாழ்க்கையும் கூட பகிர்ந்துக்குவாங்க, எங்களுடைய அன்பு வந்து இரண்டு பேர்த்துக்குமே சமமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அக்ரெஷனை நம்ம வந்து டோட்டலாக இந்த 0 to 6 years தவிர்த்துடலாம். இது வந்து ஃபேமிலியில் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா அந்த குழந்தை பிளே ஸ்கூல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ பியர் பிரஷர் ஆரம்பிச்சிருது, அப்பவும் இந்த அக்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ இந்த ஃபேஸை வந்து சைக்காலஜிலயே நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங், டாய்லெட் வந்து அம்மா கிட்ட சொல்லணும், டாய்லெட் வந்தா டாய்லெட்ல தான் போகணும் அப்படிங்கிற ட்ரைனிங். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகளோட பழக்க வழக்கங்களை நம்ம வந்து மேம்படுத்தி கொடுக்கிறோம், முறைப்படுத்தி கொடுக்கிறோம், அதுதான் செய்யணும். அது கூடவே இதையும் சொல்லணும், சமூகம் சமுதாயம் அப்படிங்கறது நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, சமுதாயம்ங்கிறது நியூட்ரலா இருக்கும், சோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லி ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பிள்ளைங்க ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும், அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டேஜ் அது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு தாய்மார்களும் அந்த 12 மணிக்கு குழந்தை வரும்போது எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தை இன்னைக்கு என்ன கதை சொல்லும் அப்படின்னு. ஸோ அந்த குழந்தை கதை சொல்றதுல அர்த்தம் இல்லாம போனாலும் இருந்தாலும் அதை உட்கார வச்சு ரசிக்கிறதுனாலையும் அதை பேச விட்டு நாம கேட்கறதுனால கூட இந்த அக்ரெஷனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு ஃப்ரெண்டா இருந்து அந்த தாய் தந்தை வீட்டுல யாராக இருந்தாலும் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்து கதை சொல்லும் போது காதை கொடுத்து கதைய கேட்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை அக்ரெஷனை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கும், அது பிற்காலத்துல செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், தண்ணியை அழிச்சிக்க கூடிய ஒரு பழக்கமாக கூட மாறலாம். ஸோ இதுதான் நம்ம பாக்குறது 0 to 6 years. இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் அக்ரெஷன், ஒரு பையனும் ஒரு பெண்ணும் அக்ரெஷனை வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. ஒரு பையன் பொதுவா பாத்தீங்கன்னா பிசிக்கலா இருப்பான், ஏன்னா மேன்னா மாஸ்குலினிட்டி ஸ்ட்ரென்த், அதனால அவன் அடிச்சோ கட்டி பிடிச்சோ அம்மா வந்து ஒரு மாதிரி கிள்ளியோ அந்த அக்ரெஷனை காமிப்பான். ஒரு பெண் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையாக இருந்தா அழுகும், அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்த சொல்லி புலம்பும், அப்படி இல்லைன்னாக்கா ஏலினேஷன் அதாவது ஒரு ரூம்குள்ள போய் தண்ணியை தனிமைப்படுத்திக்கும். இந்த மாதிரிதான் ஒரு பெண் குழந்தை அக்ரெஷனை காமிக்கும். ஸோ இதுவும் ஒரு தாய் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது நம்ம வந்து எப்போவாவது இந்த பிடிவாத குணம் வருது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எதுக்கெடுத்தாலும் இந்த பிடிவாத குணம் இருக்கு, தன்னையே மறந்து இந்த பிடிவாத குணத்துடைய உச்சக்கட்டத்துக்கு அந்த குழந்தை போகுது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அந்த குழந்தைய கூட்டிட்டு போகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அப்படி கூட்டிட்டு போலனா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. கூட்டிட்டு போல அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வித இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும், தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்றோம். எப்ப வருது? அந்த குழந்தை பேச நினைக்கிறத யாரும் காது கொடுத்து கேட்காத பொழுது, அந்த குழந்தைக்கு பேசறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காத பொழுது இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை வருது. அதுக்காக தான் தாய் தந்தையர் அந்த குழந்தைகிட்ட பேசணும். நாங்க நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், அந்த டின்னர் டைம் அப்படிங்கிறது வந்து எல்லா கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி சைலண்ட் மோட்ல போட்டு அந்த டைனிங் டேபிளில் அந்த ஃபேமிலி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் பேசினா சாப்பாடும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எல்லா ஃபேமிலிக்கும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில நல்ல பழக்க வழக்கங்களை குடும்பங்கள் பின்பற்றணும், அதுதான் முக்கியமான கருத்து. பேசுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். இது ரெண்டுமே பேலன்ஸ் இருந்தால் அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கும். இதுல ரொம்ப முக்கியமான காரணம், குழந்தைக்கு வந்து சத்து உணவு இல்ல, சத்து பற்றாக்குறைனால கூட இந்த அக்ரெசிவான பிஹேவியர் வரலாம். அதனால அந்த குழந்தைக்கு நல்ல சத்துணவு கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு ஒரு தாய்மார்கள் கிட்ட நாங்க எப்போதுமே கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள், அதாவது நம்மளுடைய நட்பு சூழல், இந்த மாதிரி இடத்துக்கு அந்த குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ணணும், கூட்டிட்டு போகணும். புது புது ஆட்கள் கிட்ட அந்த குழந்தைய அறிமுகப்படுத்தி ஒரு சோசியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ஓ, உலகத்துல நம்ம தனிமையா இல்லை, நம்மள மாதிரி இன்னும் மற்றவங்க இருக்காங்கிற உணர்வு வந்துச்சுனாலே போதும், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும். கான்பிடன்ஸ் வந்தாலே போதும் இந்த மாதிரியான பிஹேவியர் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். சோ இது 0-6 இயர்ஸ்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதுல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அடுத்த கட்டம் வந்து 6-12 வயசு. இந்த வயசுல பாத்தீங்கன்னா வெர்பல் ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கும். அந்த பிள்ளைங்கனால நல்லா பேச முடியும், அது மனசுல நினைச்சதை நம்ம கிட்ட அடிச்சு சொல்ல முடியும், அதே மாதிரி புலம்பவும் முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு விதம் விரக்தி அந்த குழந்தைகிட்ட இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பியர் பிரஷர். வீட்டுல அண்ணனை மாதிரி தங்கச்சி படிக்கணும், தங்கச்சி மாதிரி தம்பி படிக்கணுங்கிற கம்பாரிசன், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், பக்கத்துல இருக்கிற பையனை விட நீ நல்லா படிக்கணுங்கிற கம்பாரிசன், ஒரு மியூசிக் கிளாஸ் போனாலும் அவனை விட நீ சத்தமா பாடணும் அப்படிங்கிற கம்பாரிசன், இந்த எல்லா இடத்துலயும் அந்த குழந்தை வந்து ஒரு காம்படிஷன்லயே வளருது. சோ ஒரு தாய் தந்தையர் வந்து இந்த இடத்துல இந்த குழந்தை கிட்ட பேச்சு கொடுத்து காம்படிஷனை சர்வைவ் பண்றது எப்படி அப்படிங்கிற ஓரியன்டேஷன் கொடுக்கணும். முதல் கட்டத்துல நம்ம பார்த்த ஓரியன்டேஷன் வீட்டுல அண்ணன் தம்பியா தங்கச்சி ஒத்துமையா இருக்கிறது, இரண்டாவது அவங்கள தாண்டி வெளியில போகும்போது மத்த பிள்ளைங்களை விட ஒத்துமையா இருக்கிறது எப்படி அப்படிங்கிற ஓரியன்டேஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல பிள்ளைங்க பொதுவா பிடிவாத குணம் கூட ஒரு வித வயலன்ஸும் இருக்கும், அதாவது அடிக்கிறது, கடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துறது, வீட்டுல இருக்கிற பாத்திரம் பண்டங்களை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான குணம் இருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இமீடியட்டா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் அதுக்கு தேவையான கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பிற்காலத்துல இது வந்து ஒரு மனநிலை பாதிச்சு ஒரு ரொம்ப வன்மையான ஒரு பிஹேவியர் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு. இந்த ஸ்டேஜ்ல பிள்ளைங்க பொதுவா மிரட்டுவாங்க, அதாவது நம்ம அந்த டம்மி ட்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லா நேரமும் அது டம்மியா இருக்காது. சோ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க பேசும்போது என்ன பேசுறாங்கிறதுல கவனம் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலா பேசாம விட்டு கொடுத்து அவங்கள வந்து அந்த பிஹேவியரை மாத்தணும். உதாரணத்துக்கு ஒரு பையனா எங்க கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருந்தா, அந்த பையனை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு மாத்தினாங்க. சோ அந்த நார்மல் ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்கூலும் ஒரு மாதிரி லீனியன்டா இருக்கும். திடீர்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டப்போ பாத்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்டே மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு, புது டீச்சர், புது ஸ்கூல். இந்த பையன் வந்து இங்கிலீஷும் அந்த அளவுக்கு பேச வரல, திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அந்த பையன் வீட்டுல வந்து இதை சொல்ல தெரியாம டெய்லி ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு அழுது, அவங்க அம்மா அதை புரிஞ்சுக்காம சூடு வச்சு, நான் வந்து இவ்வளவு ஃபீஸ் கட்டுறேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சூடு வச்சு அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த பையன் ஒரு முறை வீட்டுல சொல்லிட்டு இருந்தா, ஒரு நாள் பாருங்கம்மா ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன், சொன்ன மாதிரி அந்த பையன் ஒரு நாள் காணும். தேடி தேடி பார்த்ததுல அந்த பையன் எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டை விட்டு ஓடி போகணுங்கிற இன்டென்ஷன்ல போய் ஒரு போலீஸ்காரர் தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொண்டு வந்து பிள்ளைய திருப்பி சேர்த்தாங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அந்த குழந்தை திரும்பி வந்து சேர்ந்துச்சு. அப்படி ஒருத்தர் பார்க்காம போயிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய தொலைச்சிருப்பாங்க. சோ அந்த குழந்தை வந்து பிடிவாதத்திலையும் கோவத்திலையும் விடுற வார்த்தைகள் தாய்மார்கள் உன்னிப்பா கவனிக்கணும். அந்த ஸ்டேஜ் தான் இந்த 6-12 வயது. இந்த வயதுல வந்து நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது பெரிய ஆபத்தா கூட விளையலாம். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியால வந்து சைல்டு சூசைட்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மீடியா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தற்கொலை செய்து கொள்வதற்கு முறைகள் எத்தனை இருக்கு, எந்தெந்த விதத்துல தற்கொலை செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு 6 குழந்தைக்கு கூட தெரியும். மருந்து சாப்பிட தெரியும், விஷம் குடிக்க தெரியும். சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஆபத்து விளைவக்கூடிய எந்த ஒரு பொருளும் வீட்டுல தாய்மார்கள் வைக்காம இருப்பதுதான் நல்ல நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வயசு தான் இந்த 6-12 வயது.
0-6 இயர்ஸ் சொன்னீங்க, அப்புறம் 6-12 இயர்ஸ். இதில் கூட அந்த ஆப்போசிட் அட்ராக்ஷன், ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? அக்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னு வைங்களேன், அது எந்த மாதிரி விதத்தில் பாதிக்கும்? அப்போ ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லி அவங்கள வந்து ப்ரிகாஷன் பண்ணணும், நம்ம காஷியஸாக இருக்க சொல்லணும்?
இந்த ஆப்போசிட் செக்ஸ்னால ஏற்படுற அக்ரெஷன் வந்து சைக்காலஜிலேயே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒடிபஸ் சிண்ட்ரோம், ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கு. நம்ம பொதுவாக கொலோக்கியல் தமிழ்ல சொல்லுவோம், எங்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பாது. அது உண்மைதான், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கு. நம்ம இந்த பழக்க வழக்கங்கள் வந்து ஏன் பழகிறோம்னு சொன்னா, அந்த மிருகத்தை வந்து டேம் பண்ண இருக்கு பழக்கிறதுக்கு. சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் ஒரு சிங்கத்தையும் புலியும் அடக்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நமக்குள்ள இருக்கிற மிருகத்தை வந்து டேம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆப்போசிட் செக்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பியர் பிரஷர் ரொம்ப அதிகரிக்குது. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, படிப்புல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தாலும் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். பெண் குழந்தைங்க பொதுவா கான்சென்ட்ரேஷன் வந்து பெட்டரா இருக்கும், அதே மாதிரி நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் ஈக்குவலா பண்ண முடியும். ஒரு பெண்ணுடைய பிரெயின் வந்து மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே நல்லா சூட் ஆகும். ஒரே நேரத்துல அவங்களால பல வேலைகளை செய்ய முடியும், அந்த மாதிரி இருப்பாங்க. சோ எப்போ ஒரு ஆணியும் ஒரு பெண்ணியும் வந்து கம்பேர் பண்றது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, பட் இந்த காலத்துல அந்த மாதிரி பண்றாங்க. ஆப்போசிட் செக்ஸ் அப்படிங்கறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க உதாரணத்துக்கு, கம்பேர் பண்றோம் நம்ம. நீ வந்து தங்கச்சி மாதிரி படிக்கிறது இல்ல, அவ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா, நீ அப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் போது தங்கச்சிங்கிற கேரக்டர் அந்த ஆணை விட்டு மறைஞ்சு பெண்ங்கிற கேரக்டர் தான் வருது. சோ வாழ்க்கை முழுக்க அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, பெண்கள் நமக்கு ஒரு போட்டி, பெண்கள் இருந்தாங்கன்னா நம்மளால உயரவே முடியாது. இந்த அக்ரெஷன் வந்து த்ரூ அவுட் த லைஃப் அவன் கூடியே வரும். சோ அந்த மாதிரி ஜெண்டர் அக்ரெஷன் வந்து கண்டிப்பா ஒரு ஆப்போசிட் ஜெண்டரால தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் முடியும், அதே சமயம் ஆப்போசிட் ஜெண்டரால பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பியர் பிரஷர் வந்து இந்த ஆப்போசிட் ஜெண்டர் கூட சேர்ந்துச்சுன்னா அக்ரெஷன் தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்.
இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்கு. அதாவது வீட்டில் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கூட ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். அண்ணன் தானே, தங்கச்சி தானே அப்படின்ட்டு எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான சம்பாஷணை தான் இது. பாரு தங்கச்சி எப்படி நல்லா படிக்கிறா, தங்கச்சி எவ்வளோ வேலை பார்க்குறா, எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறா, நீ ஏன் அப்படி சமத்தா இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது. வார்த்தைகள் வந்து குழந்தைகளோட மனசில் எவ்வளோ ஆழமான காயத்தை ஏற்படுத்துது. அது இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்தா கூட பெண் அப்படிங்க பட்டவா தனக்கு எதிரி அல்லது தனக்கு போட்டி அப்படிங்கிற மனப்பான்மையை கூட தோற்று வைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, பயமாவும் இருக்குது, கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. சரிங்க டாக்டர், இப்ப அடுத்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, 13-18 வயசு வரைக்கும் உள்ள அக்ரெஷன், இதை வந்து நம்ம வரும் வாரம் வந்து இதை பத்தி விரிவா பேசலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.